إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله تعالى உலகில் சொற்ப காலம் எங்களை வாழ வைத்து எங்களுக்கு தேவையான ஆகாரங்களையும் தந்து எங்களுடைய உடல் உறுப்புகளையும் இயங்க செய்திருப்பதனுடைய பிரதானமான ஒரு நோக்கம் மறுமையிலே நாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல அடியார்களாக இருக்கிறோமா அல்லது தோல்வியடையக்கூடிய கெட்ட அடியார்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَهُوَ الَّذِي أَخْرَجَكُمْ مِنْ بُطُونِ أُمَّهَاتِكُمْ لَا تَعْلَمُونَ شَيْئًا அவன்தான் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து உங்களை வெளியாக்கி இருக்கிறான், அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒன்றையும் அறியாதவர்களாக இருந்தீர்கள். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ உங்களுக்கு கேட்கின்ற சக்தியையும் உங்களுக்கு பார்க்கின்ற சக்தியையும் ஒன்றை விளங்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டு எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொருளை பார்ப்பதற்கு சக்தியையும் தந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்பதற்குரிய சக்தியையும் தந்து பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை அதனுடைய சரிப்பிழைகளை விளங்கிக் கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு உள்ளத்தையும் ஏற்பாடு செய்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் நாங்கள் சரியாக சிந்தித்து அல்லாஹ்வினுடைய தீனிலே உறுதியாக இருந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை ஏற்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே நாங்கள் சரியாக பயணிக்கிறோமா இல்லையா என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மனிதனை படைத்த நோக்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறான். அவர்கள் மனிதர்களாகி அவர்கள் எங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சம்பாதித்து உழைத்து அல்லாஹுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்லாஹுக்கு கிடையாது. அதே போன்று வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் அல்லாஹு தாலா மனிதர்களாகிய எங்களை படைக்கவில்லை. வஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹு தாலா எல்லா தேவைகளையும் விட்டும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே எங்களை பரீட்சிப்பதற்காகவும் நாங்கள் நேர்வழியிலே செல்கிறோமா அசத்தியத்திலே செல்கிறோமா, அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கிறோமா அல்லது நிராகரிக்கக்கூடிய அடியார்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளை அல்லாஹு தாலா செய்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு ஏற்பாடுகளும் அது எங்களுடைய உடலிலே உள்ள ஒவ்வொரு உறுப்புகளின் செயற்பாடுகளாகவும் இருக்கலாம். அதிலிருந்து இரவு பகல் மாறி மாறி வருவதிலிருந்து, அதே போன்று பூமியிலிருந்து ஒவ்வொரு விதமான தாவரங்கள் தானியங்கள் வெளிப்படுவதிலிருந்து, அதே போன்று எங்களுடைய சுற்றுச்சூழல்கள் குடும்ப வாழ்க்கைகள் அமைவது எல்லாமே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல்களுக்கு மத்தியில் அவனுடைய ஆற்றல்களின் காரணமாகத்தான் இவைகள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதில் யாருக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு திறமை கிடையாது. நாங்கள் எங்களுடைய கண்ணை அமைத்தவர்களும் அல்ல, எங்களுக்குரிய காதுகளை நாங்கள் உருவாக்கி கொண்டவர்களும் அல்ல, எங்களுடைய உடல் உறுப்புகளை இது இப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் திட்டமிட்டு உருவாக்கவும் இல்லை. நாங்கள் இன்ன பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டோடு ஒரு திட்டமிடலோடு நாங்கள் பிறக்கவும் இல்லை. இந்த ஊரில் இந்த மொழியை பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். மிக முக்கியமான நோக்கம் அவனை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உண்மையான அடியார்களாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் காணக்கூடிய எத்தனையோ அலங்காரங்கள் அழகுகள் இருக்கின்றன. இதனை அல்லாஹு தாலா அழகாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அவர்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை பரீட்சிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே எங்களை படைத்தது, எங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கியிருப்பது, நாங்கள் வாழ்வதற்கு தேவையான எங்களுடைய உடல் உறுப்புகளை தந்திருப்பது, அதே போன்று இந்த பூமியிலே காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் அலங்காரமாக அழகாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருப்பதனுடைய நோக்கம் எங்களை பரீட்சிப்பதற்காக. இந்த மனிதன் எனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறானா அல்லது என்னை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளை அல்லாஹு தாலா செய்திருக்கிறான். ஆனால் எங்களிலே உள்ள கோளாறு என்னவென்றால், ஏதோ நாம் பிறந்தது எங்களுடைய திறமையைப் போன்றும், எங்களுடைய கை கால்கள் வேலை செய்வது எங்களுடைய திறமையைப் போன்றும், எங்களுடைய கண் பார்ப்பதும் எங்களுடைய காது கேட்பதும் நாங்கள் ஒன்றை சிந்திப்பதும் இதெல்லாம் நாங்களாக உருவாக்கி கொண்டது போன்றும், ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் தான் நிர்வகிக்கின்றோம் என்பதை போன்றும் எங்களுடைய சிந்தனைகள் இருப்பதன் காரணமாக அல்லாஹை பற்றி யோசிப்பதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாங்கள் ஏற்று நடக்காமல் இருப்பதற்கும் இந்த சிந்தனைகள் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றன. முதலாவது எங்களுடைய சிந்தனையை எல்லா ஆற்றல்களும் அல்லாஹுக்குரியது, அவன் நாடிவிட்டால் இந்த உலகத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும், அல்லாஹுனுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த உலகத்திலோ மறுமையிலோ என்னால் எங்குமே அசைய முடியாது, தப்ப முடியாது என்கின்ற சிந்தனையை ஆழமாக நாங்கள் பதிந்து அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டால் எங்களிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ஆனால் ஷைத்தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பான். அவன் பல பிழையான சிந்தனைகளை உண்டு பண்ணி எங்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான். உலக அலங்காரங்களை அதனை பெரிதாக காட்டி அந்த வழியிலே செல்வதற்கு எங்களை தூண்டுவான். ஆனால் உண்மையான விசுவாசிகளான நல்ல அடியார்கள் விஷயத்திலே அவனுக்கு எந்த விதமான ஒரு ஆதிக்கமும் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலாவை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் எங்களிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, எவ்வாறான விஷயங்கள் எங்களிடத்திலே தாக்கங்கள் ஏற்படுகின்றன, உண்மையாக அந்த வாசலினால் நுழைந்தால் நாங்கள் எவ்வாறு எங்களை திருத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் முதலாவது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் எனும் அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாமே நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே இப்படி ஆரம்பிக்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, எவர்கள் அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு எங்களுடைய ரப்பு என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ. நன்றாக இந்த வசனங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய கவனத்திலோ அல்லது வேறு நாங்கள் வீட்டிலே விட்டுவிட்டு வந்த பொருள்கள் விஷயத்திலோ அல்லது வேறு யாருடைய கதையிலோ நாங்கள் கவனம் செலுத்தாமல் நான் சொல்லிக்காட்டக்கூடிய இந்த அல்குர்ஆனி வசனத்திலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதிலே உறுதியாகவும் இருக்கிறார்களோ, تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا, மலக்குமார்கள் அவர்களிடத்திலே இறங்குவார்கள், இறங்கி சொல்லுவார்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், وَلَا تَحْزَنُوا நீங்கள் கவலைப்படாதீர்கள், وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ, உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது, அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆகிரா, நாங்கள் தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுடைய நேசர்களாக இருக்கிறோம், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக்கும், மறுமையிலோ உங்களுடைய ஆத்மாக்கள் எதை எதை விரும்புகிறதோ, உங்களுடைய மனங்கள் எதை எதென்பால் ஆசைப்படுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், அந்த மறுமை நாளில் எது எது கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா வாக்குறுதி தந்திருக்கிறானோ அவைகள் எல்லாமே கிடைக்கும். நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், இது பாவங்களை மன்னிக்கக்கூடிய மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விருந்தாகும் என்று அல்லாஹு தஆலா முதலாவது இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். இதிலே நாங்கள் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பி என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ. எங்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றலாம், அல்லாஹ் ரப்பி என்று பெறுவதில் சொல்வதிலே என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? அல்லாஹ் ரப்பி என்று நாங்கள் சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். நாங்கள் வெறுமனே சொல்லுகிறோமே ஒழிய உண்மையாக அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்கின்ற விஷயத்திலே நாங்கள் கவனீனமாக இருக்கிறோம். எல்லோரும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுகிறார்கள், எனவே அந்த வகையிலே நாங்களும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த ரப்பி என்றால் என்ன, ஏன் நாங்கள் அல்லாஹ்வை ரப்பி என்று சொல்ல வேண்டும், இந்த ரப்பி என்பதனுடைய உண்மையான கருத்து என்ன, அந்த கருத்திற்கு ஏற்றாற்போல் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை நான் வைத்திருக்கிறேனா இல்லையா, இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. வெறுமனே அல்லாஹு தஆலா எவர்கள் அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, மலக்குமார்கள் இறங்கி அதாவது நன்மாராயம் சொல்வார்கள் என்று சொல்லி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் ரப்பி என்று சொல்வதோடு மட்டும் அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள், சும்மஸ்தகாமு அதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உறுதி என்றால் என்ன, இதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை இது இவர் என்னுடைய எஜமானர் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் அவருடைய அடிமை என்று சொல்கிறார். இந்த எஜமானர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இந்த அடிமை செவியெடுத்து கட்டுப்பட்டு சரியான முறையிலே நடந்தால் அவன் சொல்லுவது போன்று சரியாக இருக்கிறான் என்பது அர்த்தம். எவன் இவனுடைய எஜமானர் என்று சொல்லிவிட்டு அந்த எஜமான் சொல்லக்கூடிய விஷயங்களை கணக்கெடுக்காமல் திரிகிறானோ, அதற்கு கட்டுப்படாமல் இருக்கிறானோ, அந்த எஜமான சொல்லக்கூடிய விஷயங்களை நிராகரிக்கின்றானோ, அப்படியானவர்கள் உண்மையிலே அவர்கள் அவனை எஜமானராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். வெறுமனை வாயளவில்லை, பொய் சொல்லுகிறார்கள், நிராகரிக்கிறார்கள், அல்லது பொய்யான வார்த்தைகளை சொல்லி நடிக்க முயற்படுகிறார்கள். இதுதானே அதனுடைய அர்த்தமே ஒழிய உண்மை அது கிடையாது. எனவே உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுடைய நடைமுறையிலே வர வேண்டும். அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக, அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதற்கு அடிபணியக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறிவிடுவோம். ஆனால் எங்களிடத்திலே உள்ள கோளாறு என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய சாதகமான விஷயங்களை நாங்கள் எடுக்கிறோம், பின்பற்றுகிறோம், செயல்படுகிறோம், அதே நேரத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பெண்களை பற்றி என்ன சொல்கிறான், வலா துபுதீன ஜீனதஹுன், பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளியேற்றக்கூடாது. வலா தபர்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலிய பெண்கள் சுற்றி திரிவது போன்ற அவர்கள் தங்களுடைய அழகுகளை வெளிக்காட்டி சுற்றி திரியக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் எங்களிலே சில பெண்கள் இதனை சரியாக ஏற்று அதனை அவர்கள் அதன்படி நடந்தாலும், சில பெண்கள் இந்த உலக அலங்காரங்களுக்குள் நவீன விடயங்களுக்குள் மாற்றிக்கொள்கிறார்கள். இது நாங்கள் பார்க்கிறோம். பர்தாக்களிலே எத்தனை வகைகள் வருகின்றன, ஆனால் ஆரம்பத்திலே இருந்த அழகுகள் வெளிப்படாமல், அதே போன்று உடலுடைய ஷேப்புகள் தோற்றங்கள் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய சரியான பர்தா என்பது இப்போது அரிதாக உள்ளது. இப்பொழுது நவீன பர்தாக்கள் அறிமுகமாகி அதிலே பல டிசைன்கள் இருக்கின்றன, பல அலங்காரங்கள் இருக்கின்றன, அதே போன்று இறுக்கமானவைகளாக அவைகள் இருக்கின்றன. உடலினுடைய தோற்றங்களையும் அதனுடைய அமைப்புகளையும் வெட்டி காட்டக்கூடியவைகளாக அந்த பர்தாக்கள் இருக்கின்றன. இவைகளை நாங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட நவீன அலங்காரங்கள் என்று சொல்லி அவைகளை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு ஈரான் பர்தா என்று ஒன்று சொல்கிறார்கள். இந்த ஈரானை பொறுத்தவரையில் ஈரானிலிருந்து உற்பத்தியான ஒரு பர்தா அமைப்பு தான் அது. ஈரான்காரர்கள் யார்? அவர்கள் என்ன முஸ்லிம்களா? அவர்கள் ஷியாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலேயே மிகவும் கேடுகட்டவர்கள். அவர்கள் முத்வா திருமணத்தை அனுமதித்திருக்கக்கூடியவர்கள். அதே போன்று அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பல சஹாபாக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் ஈரான் வாசிகள். அதே போன்று எத்தனையோ சஹாபிய பெண்களை அவர்கள் திட்டி தீர்க்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அதானிலேயே அவர்கள் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ், அலி என்பவர் அல்லாஹுனுடைய வலி என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று, எப்படி நாங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதானில் சேர்க்கிறோமோ, அதே போன்று அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அதானில் சேர்க்கிறோமோ, அதே போன்று அவர்கள் அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லாஹ் என்றும் அவர்களுடைய அதான்களிலே அவர்கள் சேர்க்கிறார்கள். இப்படி மார்க்கத்தை பலவாறாக மாற்றிய ஒரு கேடுகட்ட வழிகட்டினருடைய அந்த அமைப்பிலே உள்ள பர்தாக்களை இன்று நாங்கள் எடுத்து ஏதோ நவீன நாகரிகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்து அதனை உடுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பர்தாக்களை போடுவது எங்களுடைய உடல்களை மறைப்பதற்கும் எங்களுடைய அலங்காரங்களை மறைப்பதற்கும், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், என்னை படைத்து அல்லாஹு தஆலா எனக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறான், உன்னுடைய அலங்காரத்தை நீ வெளிக்காட்ட கூடாது என்பதற்கு என்று, அதற்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பர்தாவை நாங்கள் போடுகிறோம். எனவே இந்த பர்தாவை போட்டுவிட்டு இதற்குள் 1000 டிசைன்களை கொண்டு வந்துவிட்டு அதே போன்று அதிலே வரக்கூடிய நவீன 1000 விஷயங்களை எடுத்து நாங்கள் செய்து கொண்டிருப்போமையாக இருந்தால் நாங்கள் வந்து உண்மையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க முடியாது. எங்களுக்கு இந்த உலக நவீனங்கள், உலக நாகரீகங்கள் எங்களுக்கு அழகானவைகளாக தோன்றுகின்றன. அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு அலங்காரம் வெளிப்படக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு பாரமாக இருக்கிறது. எனவே உண்மையான ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்தில் இதனை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எனவே நாங்கள் முதலாவது அடிப்படை அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்கூடிய முதலாவது அடிப்படையை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் விளங்கிக் கொண்டால் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பொதுவாக இந்த அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் சகல விஷயங்களுமே உள்ளடங்கிவிடும். அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்திலே சொல்லக்கூடியவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகல வழிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். இப்படி மாறிவிட்டால் எங்களிடத்திலே எந்த விதமான சிக்கலும் எங்களுக்கு கிடையாது. இப்படி மாறிவிட்டால் அல்லாஹு தஆலா அடுத்தது என்ன சொல்கிறான்? இவர்கள் மீது மலக்குமார்கள் வருகிறார்கள், இறங்குகிறார்கள். இறங்கி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். முதலாவது நாங்கள் எங்களுடைய மரண வேலையை நாங்கள் பார்க்க வேண்டும். மலக்குமார்கள் இறங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. முதலாவது ஒரு மனிதனுடைய மரணத்திலே மலக்குமார்கள் நுழைவார்கள். உலகத்திலும் மலக்குமார்கள் நுழையக்கூடிய ஏனைய சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதாவது யாருடைய வீடுகளிலே உருவப்படங்கள் இல்லையோ, யாருடைய வீடுகளிலே இசைகள் இல்லையோ, அவர்களுடைய வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைகிறார்கள். ரஹ்மத்துடைய அருளுக்குரிய மலக்குமார்கள் நுழைகிறார்கள் என்பது ஹதீஸ். அதே போன்று இவர்களுடைய வீடுகளில் நாய் வளர்க்கப்படவில்லையோ, அப்படியான வீடுகளில் மலக்குமார்கள் நுழைகிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ வீடுகள் இருக்கின்றன. முஸ்லீம்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய எத்தனையோ வீடுகள் இருக்கின்றன. மலக்குமார்கள் அவர்கள் தலை வைத்து கூட பார்க்க மாட்டார்கள், அப்படி வீடுகள் இருக்கின்றன. காரணம், உருவங்கள் சர்வசாதாரணம், இசைகள் சர்வசாதாரணம், அதே போன்று நாய் வளர்ப்பு என்பது மிக குறைவு. இந்த இரண்டு விஷயங்களும் சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உருவம் விஷயத்திலே எந்த கவனத்தையும் நாங்கள் செலுத்துவது கிடையாது. பிள்ளைகள் விளையாடக்கூடிய பொருட்கள், பத்திரிகைகள், அதே போன்று புத்தகங்கள், இவைகளெல்லாம் முன்னால் சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இப்படி உருவங்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். மலக்குமார்கள் நுழைந்தால் அந்த வீடுகளுக்குள் ஷைத்தானுக்கு வேலை கிடையாது, ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான். ஏன், மலக்குமார்களை அவனுக்கு கண்ணால் காட்ட முடியாது. எனவே எங்களுடைய வீடுகளிலே உள்ள ஷைத்தான்களை விரட்டுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, எங்களுடைய வீடுகளுக்குள் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகங்களோ அல்லது விளையாட்டு பொம்மைகளோ இருந்தால் விளையாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மட்டும் நாங்கள் அதனை வெளியே எடுத்துவிட்டு ஏனைய நேரத்தில் ஒரு பெட்டிக்குள் அதனை வைத்து நாங்கள் மூடிவிட வேண்டும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் விளையாடியதன் பிறகு அவைகளை எடுத்து மறைத்து வைத்து சொன்னார்கள். எனவே எங்களுடைய வீடுகள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் வரக்கூடிய வீடுகளாக இருந்தால் அதன் மூலம் எங்களுக்கு பல ரஹமத்துகள் அருள்கள் கிடைக்கும். அதே போன்று ஷைத்தானை எங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் விரட்ட முடியும். அதற்கு அடிப்படை இசைகள் எங்களுடைய வீட்டிலே ஒலிக்கக்கூடாது, அதே போன்று உருவப்படங்கள் எங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடாது. இதே போன்று இந்த மலக்குமார்கள் நுழையக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் தான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அதுதான் உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். அது எப்படியான ஒரு கட்டம் என்பதும் எங்களுக்கு நன்றாக தெரியும். குடும்பத்தினரெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நேரம், எல்லோரும் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை, நான் என்னுடைய பிள்ளைகளை விட்டும், என்னுடைய குடும்பத்தை விட்டும், என்னுடைய உறவுகளை விட்டும், அதே போன்று என்னுடைய வீடு சொத்து செல்வங்கள் அனைத்தை விட்டும் நான் பிரியப் போகிறேன், அடுத்த கட்ட வாழ்க்கை என்னுடையது எப்படியாக இருக்குமோ என்ற ஒரு கவலை. இப்படி ஒரு நிலைமையிலே அந்த மலக்குமார்களுடைய ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும். யார் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹை யார் ரப்பாக ஏற்று அதன்படி சரியாக நடந்து, அல்லாஹ் எதனை எடுத்து நடவுங்கள் என்று சொல்கிறானோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து, எதனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறானோ அதனை முற்றுமுழுதாக தவிர்ந்து எவர்கள் வாழ்ந்தார்களோ, எந்த பெண்கள் வாழ்கிறார்களோ அப்படியானவர்களுடைய மரணத் தருவாயிலே மலக்குமார்கள் வருவார்கள். வந்து அவர்களுக்கு சொல்லுவார்கள், உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிகின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு பயம் வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு அல்லாஹு தாலா வாக்குறுதி அளித்த அந்த சுவனபதி உங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த சுவனபதிக்குள் நுழைவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வது எவ்வளவு ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு விஷயம் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது யாருக்கு சாத்தியம் என்று சொன்னால், இந்த நபர்களுக்கு தான் சாத்தியம். அல்லாஹை ரப்பாக ஏற்று அதன்படி நடந்தவர்களுக்கு தான் சாத்தியம். அப்படி அந்த மலக்குமார்கள் வந்து, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுடைய நெருங்கிய நேசர்களாக இருந்தோம், அதே போன்று மறுமையிலும் உங்களுடைய நெருங்கிய நேசர்களாக இருக்கிறோம், உங்களுக்கு இந்த உலகத்திலே என்ன என்ன கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா மறுமையிலே கிடைக்கும் என்று வாக்குறுதி தந்திருக்கிறானோ அவைகள் எல்லாமே கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு விஷயம், இன்று நாங்கள் எவ்வளவு ஒரு அலங்கார பொருட்களை வாங்குவதற்கு விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், எவ்வளவு எவ்வளவு பெருமதியாக எங்களுடைய உடுப்புகள் இருக்குமோ, உண்மையிலே அந்த விலைக்கு அது பெருமதியாக இருக்கிறதோ இல்லையோ அது இரண்டாவது, எவ்வளவு பெருமதியாக விலை கூடியதாக ஒரு உடுப்பு இருக்குமோ, ஒரு அலங்காரமான ஒரு பொருள் இருக்குமோ, அதை வாங்கி அதனை உடுத்தி அதனை அடுத்தவர்களுக்கு காட்டி அதனை சொல்லி காட்டி அதிலே நாங்கள் இன்பம் கண்டு கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சுவனத்திலே இருக்கக்கூடிய பெண்களினுடைய தலையிலே போடக்கூடிய துண்டை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல நசீஃபுஹா, ஒரு பெண்ணுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த துண்டு இருக்கிறதே, சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்மணியின் தலையில் இருக்கக்கூடிய துண்டு, ஹைரும் இன துன்யாவமா ஃபீஹா, அதனுடைய பெருமதிக்கு இந்த உலகம் ஈடு கொடுக்க முடியாது. உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு பொருளும் ஈடு கொடுக்க முடியாது. இதனைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படியான சுவனத்திலே இருக்கக்கூடிய பெண்களின் தலையிலே இருக்கக்கூடிய வெறும் அந்த தலையிலே போடக்கூடிய அந்த உடுப்பு கூட இந்த உலகம் உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த உபதேசங்களை நாங்கள் சரியாக ஏற்று இதனை நம்பி இதன் அடிப்படையிலே நாங்கள் செயல் பெற்றால்தான் எங்களால் இந்த பெரிய ஒரு வெற்றி அடைய முடியுமே ஒழிய, இவைகளையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு வெளியே சென்ற பின்னர் இதனை பற்றி எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் என்னுடைய மனதிலே எப்படி படுகிறதோ, எது எனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தோமே ஆனால் ஒரு காலமும் எங்களால் வெற்றி பெற முடியாது. இது மிக முக்கியமான ஒரு உபதேசம். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வந்தார். வந்து கேட்டார்கள், ஐயுல் இஸ்லாமி ஹைர், அல்லாஹின் தூதரே, இஸ்லாத்திலே எனக்கு நல்ல சிறந்த ஒரு விஷயத்தை காட்டி தாருங்கள், அப்படியான ஒரு விஷயத்தை நான் செய்தால் அதன் மூலம் நான் சுவனம் நுழைய வேண்டும், இப்படி ஒரு வார்த்தை உங்களை தவிர வேறு யாரிலும் இருந்தும் நான் கேட்டிருக்க கூடாது, அப்படியான ஒரு வார்த்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நீ அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹை நம்பி பிறகு அதிலே உறுதியாக இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த அளவு ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இது இருக்கிறது. இதை நாங்கள் எடுத்துவிட்டால் எங்களுக்கு பல வெற்றிகள் இருக்கின்றன. எங்களுடைய உயிர் இந்த உலகத்திலே எங்களை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே எங்களுக்கு நன்மாராயங்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கபரிலும் மலக்குமார்கள் வந்து நன்மாராயம் சொல்வார்கள். அவர்கள் சுவனத்தை பற்றியும் அதே போன்று சுவன வாழ்க்கையிலே வாக்குறுதி அளிக்கப்பட்ட விஷயங்களை பற்றியும் நன்மாராயம் சொல்வார்கள். அதே போன்று மறுமை நாளில் எல்லா மக்களும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு பிள்ளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு பெண் கூட அந்த பயத்தின் காரணமாக தன்னுடைய பிள்ளை ஈன்றெடுத்திருவாள், அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கட்டம். அந்த நேரத்திலே கூட இந்த மலக்குமார்கள் இந்த உண்மையான விசுவாசிகளை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்த நல்ல அடியார்களை கைவிட மாட்டார்கள். அவர்கள் அவர்களுக்கு நல்ல உபசோபங்களை நன்மாராயங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே முதலாவது இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி முனல் முஸ்லிமீன். சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும்? அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், அவர்கள் அல்லாஹின் பால் அழைத்து, நல்ல விஷயங்களின் பால் அழைத்து அதனை அவர்கள் செய்து கொண்டும் இருக்கிறார்களோ, அதே போன்று நான் ஒரு முஸ்லிம் என்றும் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே எங்களுடைய ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லுகிறோம், சொல்லுவதைத்தான் செய்கிறோம், அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் ஏனைய பிரிவுகளை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை எடுத்து முன்வைக்கிறார்கள், ஆனால் அதற்கேற்றாற்போல் அவர்கள் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி மாறிவிடக் கூடாது. நாங்கள் எதனை மார்க்கமாக சொல்லுகிறோமோ அதனை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒருவருக்கு ஒரு தண்டனையை வைத்திருப்பான். அவர் எப்படியானவர் என்று சொன்னால், நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிவிட்டு அவர் செய்யாமல் இருப்பார். அவருக்கு எப்படியான ஒரு தண்டனை என்றால், அவர் நரகத்திலே சுற்றி கொண்டு வருவார். அவருடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குடல் அப்படியே வெளியே தெரிந்து அது தொங்கிக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எந்த மார்க்கத்தை நாங்கள் போதிக்கிறோமோ, எதனை ஏனையவர்களுக்கு நாங்கள் காட்டுகின்றோமோ, ஏனையவர்கள் வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று எந்த மார்க்கத்தை நாங்கள் பிரித்து காட்டுகின்றோமோ, அந்த அடிப்படையிலே உறுதியாக செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் சிறந்தவர்கள். அதே போன்று நான் ஒரு முஸ்லிம் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். சிலர் முஸ்லிம் என்று சொல்லுவார்கள், ஆனால் பக்கத்திலே வீட்டிலே போய் கேட்டால் அவருடைய வண்டவாளத்தை நீங்கள் கேட்க வேண்டாம், அவர் இப்படி செய்கிறார், அப்படி செய்வார், அப்படி செய்யக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர்களாக அநேகமானவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகமான சகோதரிகள் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய நன்மதிப்பை பெறாத சகோதரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சத்தியம் செய்து சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், அல்லாஹின் மீது ஆணையாக இவர் விசுவாசம் கொள்ள மாட்டார் என்று 3 முறை சத்தியம் செய்தார்கள். உடனே நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹின் தூதரே, அவர் நாசமா போகட்டும், அவர் யார், ஈமான் கொள்ளாத அந்த நபர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்களுடைய தீங்கிலிருந்து அவர்களுடைய கையால் ஏற்படக்கூடிய தீங்குகள், அவர்களுடைய நாவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து பக்கத்திலே உள்ளவர்கள் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசிகளாக இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பக்கத்திலே இருக்கிறோம், பக்கத்து வீடுகளிலே நடக்கக்கூடிய குறைகளை எல்லாம் ஏனையவர்களுக்கு மத்தியிலே சொல்லித் திரிந்தால் அவர்கள் எங்களுடைய நாவிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லை. ஒரு பக்கத்து வீட்டிலே இருக்கிறோம், அவர்களிடத்திலே சில தவறுகள் இருக்கும், நாங்கள் கண்டிருப்போம், அந்த தவறுகளை அவர்களிடத்திலே நேரடியாக அழகாக சொல்ல வேண்டுமே ஒழிய, அவர்கள் சொல்லி அதனிடத்திலே கேட்காவிட்டால் ஒரு தலைமைத்துவத்திலே அதனை முறைப்பாடு செய்ய வேண்டுமே ஒழிய, தங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய சகோதரிகளிடத்தெல்லாம் பக்கத்து வீடுகளை பற்றி கழுவுவதும் அவர்களை பற்றி புறம் பேசுவதும் நல்ல பழக்கம் கிடையாது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இது யாரிடத்தில் இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், யாரிடத்தில் இருந்தாலும் இது ஒரு கூடாத ஒரு பழக்கம். எனவே ஒருவர் ஈமானுடையவராக மாற முடியாது, எவர்களுடைய பக்கத்து வீட்டாரிடமிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறவில்லை, பக்கத்து வீட்டாருடைய நாவிலிருந்தும் அதே போன்று அவர்களுடைய கையிலிருந்தும் அடுத்த பக்கத்து வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர்கள் ஈமானுடையவர்களாக மாற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹின் தூதரே, ஒரு பெண் இருக்கிறாள், அவள் நன்றாக தொழுகிறாள், நல்ல வணக்க வழிபாடுகளிலே அவள் ஈடுபடுகிறாள், அதே போன்று நன்றாக சதகா செய்கிறாள், இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறாள், ஆனால் அவளிடத்திலே ஒரு குறை இருக்கிறது, அவள் பக்கத்து வீட்டாரோடு நல்ல முறையிலே இல்லை. இவளுடைய விஷயம் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவள் நரகவாதி என்று சொன்னார். இன்னொரு பெண்ணை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவளிடத்திலே விசேஷமான அமல்கள் கிடையாது, சதகா கிடையாது, விசேஷமாக சொல்லி காட்டப்படக்கூடிய ஒரு அமல் ஒரு பெண்ணிடத்திலே இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம், பக்கத்து வீட்டு பெண்களோடு அந்த சகோதரிகளோடு அயலவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார், இவளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவள் சுவர்க்கவாதி என்று சொன்னார். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலோ இபாதத்துகளிலோ எவ்வளவு விழுந்து விழுந்து அமல் செய்வதிலோ அங்கு விஷயம் கிடையாது. எங்களுடைய அயலவர்கள் எங்களுடைய விஷயத்திலே மதிப்பை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் நல்ல ஒரு முறையிலே சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களுடைய விஷயத்திலே நல்ல பாதுகாப்பு பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். எனவே இந்த விஷயங்களையும் நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதனை சொல்லுகிறோமோ அதனை செயலில் கொண்டு வரக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதிலே வெற்றி இருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனது வல சய்யஅது இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன். நன்மையும் தீமையும் சமமாக முடியாது. நன்மைக்கும் ஒரே அந்தஸ்து, தீமைக்கும் ஒரே அந்தஸ்து என்று கிடையாது. இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன், எது நலவாக இருக்கிறதோ, எது நன்மையான காரியங்களாக இருக்கிறதோ, அவ்வாறான காரியங்களை செய்து தீமைகளை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி செய்தால், ஒரு தீமை செய்யக்கூடியவருக்கும் நீங்கள் நன்மையை செய்து நீங்கள் தடுத்துக் கொண்டால், அவர்கள் உங்களுடைய உற்ற நேசர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நெச்சரியான ஒரு உண்மை அல்லாஹ் சொல்கிறான். இன்று நாங்கள் எங்களுடைய சிந்தனை என்ன, யாராவது சரி எங்களுக்கு தீங்கு செய்து விட்டால் ஒரு படி மேலே சென்று நாங்கள் தீங்கு செய்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. ஒரு சகோதரி எங்களை பற்றி குறையாக சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த சகோதரியை அவள் சொன்ன குறையை விட மேலதிகமாக எடுத்து சொல்லி அவளை வாயடைக்க செய்ய வைத்து விட்டால், நான் வெற்றியாளர், அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி, அப்பொழுதுதான் எனக்கு சரியான ஒரு தூக்கம் வருகிறது, அப்பொழுதுதான் நான் சாப்பிடக்கூடியது எனக்கு செமிக்கிறது என்று சொன்னால், நான் சரியான ஒரு விசுவாசி கிடையாது. ஒரு குறையை, ஒரு பாவத்தை, அதே போன்று ஒரு தீமை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் அவர்களுடைய தீமையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தீமைகளை, தீங்குகளை நன்மைகள் செய்வதன் மூலம் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரம எதிரி கூட இந்த தன்மையின் காரணமாக உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடலாம். இந்த ஷைத்தான் எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல். யாராவது எங்களுக்கு ஏதாவது செய்துவிட்டால் அதற்கு பழி வாங்கினால்தான் எங்களுக்கு நிம்மதி. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தீமை செய்பவர்கள் தீமை செய்யட்டும், உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்கள் தீங்கு செய்யட்டும், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஒரு காலத்திலே அவர்கள் உணர்ந்து உங்களுடைய உண்மையான நண்பர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதே சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் எனும் அத்தியாயத்தில் தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லாது ஹல்லின் அதீம். இந்த பாக்கியத்தை யாருக்கு அடைய முடியும் என்றால், அல்லாஹை ரப்பாக ஏற்று, அதற்கு முழுமையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு, அவன் தடுத்த விஷயங்களை அது எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும் அதிலிருந்து தவிர்ந்து கொண்டு, அதே போன்று தான் எதை சொல்லுகிறாரோ சரியான மார்க்கத்தை சொல்லி அதன்படியும் செயலாற்றி, அதே போன்று ஒரு நன்மையான விஷயத்தின் மூலம் தீமைகள் வராமல் தடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்குரிய அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால், எவர்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இதனை அடைந்து கொள்வார்கள். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, எவர்கள் பொறுமையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இதனை பெற்றுக்கொள்வார்கள். வமா யுலக்காஹா இல்லாது ஹல்லின் அதீம், மகத்தான பாக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இதனை அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில் அதனை நாம் நிறைவேற்றுவதற்கு, அதனை நாம் சரியாக செய்வதற்கு எங்களுக்கு பொறுமை தேவை. ஒரு ஹராத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கூட அதற்கும் பொறுமை தேவை. ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கும் பொறுமைதான் தேவை. இந்த பொறுமையை விட மிகப்பெரிய ஒரு அருள் எதுவும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த அல்லாஹ்வை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு, அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பது யாருக்கு சாத்தியம் என்றால், யார் பொறுமையாளிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் சொன்னதை முழுமையாக உள்வாங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது சாத்தியம். இதனால் தான் அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசிகளே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், வசாபிரு, உங்களில் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு ஏவுங்கள், வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் நன்மையை எதிர்பார்த்திருங்கள், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வருகின்ற பொழுது, உயிரை பறிக்கின்ற பொழுது, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் ஃபனிஅமா உக்பத்தார், உங்களுக்கு அல்லாஹினுடைய சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள், உங்களுக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய வீடு மிகச்சிறந்த வீடு என்று மலக்குமார்கள் கூட சொல்லுவார்கள். எனவே தீனுடைய அம்சங்களை நாங்கள் பின்பற்றுவதற்கு பொறுமை என்பது அவசியம். இதற்கு கெடுதியாக இருக்கக்கூடியது யார்? இதனை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், இதற்கு பாதிப்பாக, இதற்கு தூண்டுகோலாக, இதற்கு எதிராக வந்து நிற்பவன் ஷைத்தான். இவன் வந்து பல ஊசலாட்டங்களை ஒவ்வொரு மனிதனுடைய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சிந்தனையிலே பல பிழையான ஊசலாட்டங்களை அவன் ஏற்படுத்துவான். இந்த ஊசலாட்டங்களின் போது உடனே ஒரு பிழையான ஒரு சிந்தனை தோன்றினால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டியடிக்கப்பட்ட ஷைத்தானிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறேன். மார்க்க விஷயங்களை பின்பற்றுவதற்கு ஷைத்தான் பெரிய ஒரு தடையாக இருப்பான். அலங்காரமான உடைகளை உடுத்துவதற்கு ஷைத்தான் ஆசையூட்டுவான். அதே போன்று மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுவதற்கு ஷைத்தான் ஆசையூட்டுவான். எவை எவைகள் ஹராம்களாக இருக்கிறதோ, கூடாதவைகளாக, அசிங்கமானவைகளாக இருக்கின்றனவோ, அவைகளை ஷைத்தான் அழகாக காண்பித்து, அதிலே ஒரு வெற்றி இருப்பதாக காண்பித்து ஷைத்தான் அழகுபடுத்துவான். இப்படியான ஊசலாட்டங்கள் வந்தால் உடனே ஷைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் வசனங்களிலே சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், இரவும் பகலும் அல்லாஹுனுடைய அத்தாட்சிகளின் நின்றும் உள்ளது, வஷ்ஷம்ஸ் வல் கமர், சூரியனும் சந்திரனும், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா கமலில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சிரம் பணியாதீர்கள், வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், உண்மையான அல்லாஹுக்கு நீங்கள் அடிபணியக்கூடியவர்களாக இருந்தால், அந்த சூரியன் சந்திரன் எல்லா படைப்புகளையும் படைத்த அல்லாஹுக்கே நீங்கள் அடிபணிந்து நடவுங்கள், கட்டுப்பட்டு நடவுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது நாங்கள் பார்க்கிறோம், இரவு பகல் மாறி மாறி வருகிறது, சூரியன் வருகிறது, சந்திரன் வருகிறது, உலகத்திலே எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுகின்றன, மழைகள் பெய்கிறது, இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், என்றைக்காவது இது எப்படி நிகழ்கிறது, அல்லாஹு தஆலா இதற்காக எவ்வளவு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோமா? இவைகளெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அருள். சூரியனிலிருந்து நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பூமி எத்தனையோ லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூரியனை சரியான ஒரு வெளிச்சமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறானா இல்லையா? சூரிய வெளிச்சம் படக்கூடிய பயிர்கள் தான் செழிப்பாக வளரக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறானா இல்லையா? மழை என்பது எவ்வளவு அல்லாஹுடைய பெரிய ஒரு ஏற்பாடு. இந்த மழை இல்லாவிட்டால் எங்களுடைய எவ்வளவு பயிரினங்கள் வறண்டு போய் விடுகின்றன, எவ்வளவு கஷ்டங்களுக்கு நாங்கள் உள்ளாகிறோம், இதையெல்லாம் நாங்கள் யோசிப்பதே கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவைகளையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்தித்து இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு அடிபணிய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பல அத்தாட்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் சாப்பிடக்கூடியது எப்படி செரிமானமாகிறது, நாங்கள் சாப்பிடக்கூடியவைகள் எப்படி அல்லாஹு தஆலா செரிமானம் அடையச் செய்கிறான், எங்களுடைய சிந்தனைகள் எப்படி வேலை செய்கிறது, எங்களுடைய ஏனைய உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது, இதற்கெல்லாம் எத்தனையோ நுணுக்கமான ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்து தந்திருக்கிறான். இரவு பகல் மாறி மாறி வருகின்ற பொழுது எத்தனை விஷயங்கள் நடைபெறுகின்றன. விஞ்ஞானங்களை படி விஞ்ஞானம் படிக்கக்கூடியவர்கள் அதனை எடுத்து பார்த்தால் சொல்லுகிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் காரணம். ஒரு மழை பெய்வது என்றால் எவ்வளவு வேலைகள் அதற்கு நடக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறான். ஏன்? அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அவனுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல அடியார்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஷைத்தான் எங்களுடைய சிந்தனைகளை மறக்கடிக்க செய்து, அதனை மலுங்கடிக்க செய்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பகிரங்கமாக நிராகரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குகிறான். சில குற்றங்கள் இருக்கின்றன, அவைகள் பகிரங்கமான குற்றங்கள். ஒரு சில குற்றங்கள் இருக்கின்றன, இரகசியமான குற்றங்கள். இரகசியமான குற்றங்கள் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு சகோதரிக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த குற்றத்தை ஒருவேளை அந்த சகோதரி நல்ல முறையில் நடந்திருந்தால் அல்லாஹு தஆலா தனியே அழைத்து அவர்களுடைய கேள்வி கணக்கின் போது ரகசியமாக அவர்களுடைய குற்றத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லி, இதனை நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன், நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஆனால் சில குற்றங்களை பொறுத்தவரையில் பகிரங்கமான குற்றங்கள், எங்களுடைய பர்தா அமைப்பிலே ஒரு பிழையான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முரணாக அந்த பர்தா அமைப்புகள் இருக்குமாக இருந்தால் இது ரகசியமான குற்றமா? இதை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய ஒரு குற்றமா? குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிதீன், என்னுடைய உம்மத்திலே எல்லோரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் எவர்கள் பகிரங்கமான குற்றங்களை செய்தார்களோ அவர்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பர்தா அமைப்பிலே கூடாத சில விஷயங்களை கொண்டு வந்தால், அதனை அறிமுகப்படுத்தினால், அதனை செயல்படுத்தினால், எவர்கள் எவர்கள் இந்த ஊருக்கோ அல்லது முஸ்லீம்களுக்கு மத்தியிலோ முதலாவது புதிதாக இதனை அறிமுகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு பெருமையாக இருக்கலாம், இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு பிழையான ஒரு வழிமுறையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த வழிமுறையை பார்த்து எவர்கள் எவர்களெல்லாம் தங்களுடைய அமைப்பையும் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவம் அவர்களுக்கே வந்து சேரும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹை பற்றி நாங்கள் சிந்தித்து, அவனுடைய வல்லமைகளை பற்றி சிந்தித்து, எவ்வளோ விஷயங்களை நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஆனால் சில விஷயங்களை நாங்கள் பிழைவிடுகிறோம். பிழைவிடக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அதை நாங்கள் சரியாக செயலிலே கொண்டு வந்தால் எங்களுக்கு போதுமானது. கடைசியாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்படியான விஷயங்களை யாரெல்லாம் நிராகரித்து பெருமை அடிக்கிறார்களோ, பல்லதீன இந்த ரப்பிக்க, உங்களுடைய ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அந்த மலக்குமார்கள் கோடிக்கணக்கிலே இருக்கிறார்கள். வானத்தினுடைய ஒவ்வொரு அடிக்கும் இடையிலே ஒரு மலக்கு இருந்து சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வானமே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படாவிட்டால் அல்லாஹுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அல்லாஹுக்கு அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கின்றன, மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பூமியை பொறுத்தவரையில் உலக வரைபடங்களிலே, அதே போன்று ஏனைய கிரகங்களை பொறுத்தவரை இந்த பூமி ஒரு சிறிய ஒரு உருண்டை. இந்த உருண்டையில இருக்கக்கூடிய நாங்கள் தான் இவ்வளவு அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வானத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு. அந்த வானத்திலே ஒவ்வொரு அடிக்கும் இடையிலே ஒரு மலக்கு இருந்து கொண்டு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாரத்தை தாங்க முடியாமல் வானமே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் பெருமை அடித்தால், இவ்வளவு குர்ஆனிய வசனங்கள் உபதேசங்களை கேட்டும் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல், அவனுக்கு கட்டுப்படாமல், அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நிராகரித்துக் கொண்டு இவர்கள் போனால் இவர்கள் போகட்டும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பல படைப்புகள் இருக்கின்றன, மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அல்லாஹுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹை துதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிலே தடைவடைவது கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொன்னார்கள், இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து அல்லாஹை நாங்கள் ரப்பாக ஏற்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தால் கூட அல்லாஹுடைய ஆட்சியிலிருந்து எந்த ஒன்றும் கூட போவதும் இல்லை. அதே போல உலகத்திலே உள்ள முன்னால் வந்தவர்கள் பின்னால் வரக்கூடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹை நிராகரிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டுப்படாமல் இருந்தால் கூட அல்லாஹுடைய ஆட்சியிலிருந்து எந்த ஒன்றும் குறைய போவதும் இல்லை. எனவே நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்ல முறையிலே நடந்தால் எங்களுக்கு தான் நல்லது. நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அது எங்களுக்கு தான் பாதிக்கும். சைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் அது உங்களுக்கு தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். யார் அநியாயம் செய்து கொள்கிறார்களோ, பாவங்களிலே ஈடுபடுகின்றார்களோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முரணாக பகிரங்கமாக நடக்கிறார்களோ, அவர்களுக்கே அவர்கள் அநியாயம் செய்து கொள்கிறார்கள். எனவே பொதுப்படையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் இது. இந்த ஆரம்பத்திலே நாங்கள் சரியாக காலடி எடுத்து வைத்தால்தான் நாங்கள் ஏனைய விஷயங்களை சரியாக செய்ய முடியும். அந்த ஆரம்பம்தான் அல்லாஹை, நாங்கள் எங்களை படைத்த அந்த அல்லாஹை, எங்களுக்கு இவ்வளவு வளங்களை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து அவனுடைய அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் இருந்தால் எங்களுடைய மரணத்துக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, உலக வாழ்க்கைக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் எங்களோடு மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு தாலா இருக்கிறான், எங்களுக்கு வெற்றி இருக்கிறது, அது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியோடு இந்த தீனை எங்களால் பின்பற்ற முடியும். எனவே அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தீனின் பிரகாரம், அதே போன்று அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த வசனங்களின் பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா தர வேண்டும். வீடுகளிலே சென்று இந்த குரான் வசனத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். 41 அத்தியாயம் 30 வசனத்திலிருந்து 38 வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களிலே பல உபதேசங்கள் இருக்கின்றன. அவைகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக தந்தேன். எனவே சொன்ன இந்த விஷயங்களின் பிரகாரம் நானும் நீங்களும் நல்ல முறையிலே நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்ல நினைத்தேன், மறந்துவிட்டு. அதாவது எங்களுடைய பாடசாலை நடக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதாவது நாங்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த பாடசாலையை நடத்தி வருகிறோம். இதில் சில ஆசிரியைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள் மிக குறைந்த ஒரு சம்பளத்திலே, 2000-3000 ரூபாய் சம்பளத்திலே அவர்கள் படித்து அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொல்லி சொன்னால், இவங்களோட விஷயத்தில் கொஞ்சம் அதாவது வரம்பு மீறி இருக்கக்கூடாது. இவங்களும் மனிதர்கள், தவறு வரும் இவங்கள்ட்ட, இவங்க தவறு செய்யாதவங்க இல்லை. ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்த தவறுகள் அவங்கள்ட்ட நிகழுமாக இருந்தால் நாங்கள் அதை திருத்திருத்துக்குரிய ஒரு சில முறைகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கூலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக குழு இருக்குது, அதே போல் வந்து அதிபர் இருக்கிறார், அவங்களுக்கு இவங்க சம்பந்தமான முறப்பாடுகளை நீங்கள் கொடுத்து இவங்களோட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, இப்படியான ஒரு தவறு நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அப்போ அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஆசிரியையில் உண்மையிலே தவறு இருக்குமாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு சில உபதேசங்களை செய்து இனிமேல் அந்த தவறு நடக்காத மாதிரி அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அது இல்லாமல் நாம் அதாவது காலையிலிருந்து பகல் வரைக்கும் ஒரு 3000 ரூபா சம்பளத்துக்காக வேண்டி எங்களோட பிள்ளைகளுக்கு இவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியைகள் அவங்க தவறு செய்வாங்க. அவங்க மனசங்க தானே, சின்ன பிள்ளைகளாகவும் இருப்பாங்க, பெரிய மக்களாகவும் இருப்பாங்க, சில நேரம் யோசிக்காமல் சில விஷயங்களை செஞ்சிருவாங்க. அவங்கள்ட்ட தவறே இல்லைன்னு சொல்ல இயலாது, தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள் நடந்தால் நாங்கள் வந்து எங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்துக்கு மத்தியில் பாதிப்புகள் இல்லாத மாதிரி, ஒருவர மனசை ஒருவர் உடைக்காத மாதிரி அந்த விஷயங்களை சரியான முறையில் நாங்கள் கையாளணும். கையாளத்துக்குரிய ஒரு முறை தான் நீங்கள் நிர்வாக குழுக்கு, பாடசாலை நிர்வாக குழுவுக்கு அந்த ஆசிரியை பற்றிய முறைப்பாடை நீங்கள் எழுதி கொடுக்கலாம், அல்லது அதிபருக்கு நீங்கள் முறைப்பாடு வைக்கலாம். முறைப்பாடு வச்சு அந்த ஆசிரியையில் உள்ள அந்த தவறு திருத்திருத்துக்கு முயற்சிக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒராளுக்கு ஒராள் பேசிக்கிறது, சண்டை பிடிச்சி கொள்வது, இந்த மாதிரியான இதுகளை நாங்கள் இது பரோ நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். இது ஒரு பணிவான ஒரு உபதேசம். சகோதரிகள் இதை கேட்டு சரியாக நடந்து கொள்ளும் நினைச்சு. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت